பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இரண்டு நாள் ஆவிக்குரிய கூடுகையில் இரண்டாவது சத்திய உரைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இரண்டாவது சத்திய உரை சகோதரன் தேவன் கிருபையிலே தெரிந்து கொண்ட தலைப்பானது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வோம் என்ற ஒரு தலைப்பிற்குள்ளாக சகோதரன் தேவன் கிருபையிலே அவருடைய சத்திய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார். ஆதார வசனமானது 2 கொரிந்தியர் 13:5. சகோதரர் திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரான்சிஸ் சகோதரர் தேவனுடைய கிருபையிலே அவருடைய உன்னதமான வார்த்தைகளை கொடுக்கும்படியாக சகோதரனுக்கு அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு தேவ தூதை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக மேடைக்கு முன் வரும்படியாக அழைக்கிறோம். வேதம் வாசிப்பவர் பெயர் சகோதரி ஜான்சி சேலம், சகோதரி ஜெய்சி திருச்சி.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பெற்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவானவர் அவருடைய உன்னதமான நாமத்தினாலும், நம்முடைய இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் உங்கள் மத்தியில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மகாபிரதான கிருபை, அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக போக்குவரத்துகளில் நமக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கொடுத்து, அருமையான ஒரு சில சகோதர சகோதரிகளின் ஐக்கியத்துவத்தையும் கொடுத்து, ஜீவனையும் கொடுத்து இந்த இடத்தில் நாம் அனைவரையும் அமர செய்திருக்கிற நம்முடைய தேவனுக்கு மீண்டும் ஒரு விசை நம்முடைய இரட்சகர் மூலமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் இந்த வேளையில் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பேசும்படி தேவன் அடியனுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பிற்காக கூட என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய இரட்சகர் மூலமாக நான் இந்த வேளையில் ஏறெடுத்துக் கொள்கிறேன். பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 30 நாட்களுக்கு முன்பதாக ஒரு விசேஷமான ஒரு நாளுக்குள் நாம் கடந்திருந்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா அந்த ஒரு நாள்? ஆம், நம்முடைய இரட்சகரின் மரணத்தை நினைவு கூறும் அந்த ஒரு நாள். நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை மாத்திரமல்ல, நம்முடைய மரணத்தை கூட அந்த ஒரு நாளில் நாம் விசேஷமாக நினைவு கூறியிருந்தோம். பாடத்தின் தலைப்பு ரீதியில் நாம் சொல்ல போனோம்னா, நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் விசேஷமாக அந்த அப்பம் மற்றும் பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது அந்த ஒரு தெரிந்து கொள்ளுதலையும் அந்த ஒரு அழைப்பையும் நாம் என்ன பண்ணியிருந்தோம்னா உறுதி செய்திருந்தோம். இப்ப நம்ம மத்தியில் காணப்படக்கூடிய கேள்வி என்னவென்றால், பிரதர், மீண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை நம் நடைமுறையில் கொண்டு வருவது எப்படி? அதாவது, நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் எந்தெந்த வகையில் மூலம் அல்லது எந்தெந்த வகையில் நாம் அதை உறுதி செய்யலாம்? இப்ப பாடத்தினுடைய தலைப்பு நாம் பார்க்கும் போதே நீங்க புரிஞ்சிருப்பீங்க, இந்த ஒரு பாடம் நம்மத்தில் ஒரு சுய பரிசோதனைக்குரிய ஒரு பாடமாக நம்மத்தில் காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்திற்கு நாம் ஆதார வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5.
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள்.
பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சற்று நேரம் நாம் என்ன பண்ண இருக்கிறோம்னா, நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்தறிய இருக்கிறோம். நம்மை நாமே இந்த ஒரு பகுதியில் பரீட்சித்து பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் செயலாற்றுகிறாரா என்று நம்மை நாமே சற்று நேரம் பரிசோதித்து பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தை இன்னும் நம்ம எளிமையாக நாம் வாசிக்கும் போது திருவிளையத்தில் நாம் வாசிக்கலாம். இதே வசன பகுதியை
நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் செயலாற்றுகிறார் என உணரலாமா இருக்கிறீர்கள்? நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள்.
பாத்தீங்களா? அப்ப சற்று நேரம் நாம் என்ன பண்ண இருக்கிறோம்னா, நம்முடைய நடத்தையை சீர்தூக்கி பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணின அந்த ஒரு காலத்தில் இருந்து நமக்குள் சரியான விதத்தில் அவர் அங்க செயலாற்றுகிறாரா என்று நம்மை நாமே பரிசோதனைக்கு உட்படுத்த இருக்கிறோம். ஒரு கேள்வி உங்க மத்தியில் வரலாம். பிரதர், இப்போதைக்கு இந்த ஒரு மாநாட்டில் இந்த ஒரு பரிசோதனை ரொம்ப முக்கியமா? ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுய பரிசோதனை ஒரு புது சிஷ்டருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு காரியமாக நம்மத்தில் அங்கு காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நம் ஏழாம் தூதனுடைய அவருடைய பதிவுகளை நாம் கவனிக்கும் போது அடிக்கடி இந்த ஒரு பகுதிகளை அவர் அங்கு பதிவேற்றியிருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு புது சிருஷ்டி அவருடைய அழைப்பையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்துவிட்டு அந்த ஒரு நாளுக்குள் பிரவேசிப்பது அவருக்கு நலமாயிருக்கும். இதை நாம் அடிக்கடி நம்முடைய ஏழாம் தூதனுடைய பதிவுகளில் நாம் பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு வேளையிலும் நாம் என்ன செய்ய இருக்கிறோம்னா, நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்ய இருக்கிறோம். அப்படி உறுதி செய்வதன் மூலமாகவே நாம் சரியான பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மளால நிதானித்து அறிய முடியும். மீண்டும் ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். இந்த ஒரு வசன பகுதி இந்த ஒரு பாடத்திற்கு ஒரு மைய வசன பகுதியாக நம்மத்தில் காணப்படுகிறது. வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:12.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையாய் இருக்க கடவன்.
பார்க்கிறோம் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு கொடுக்கிற அறிவுரைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை என்னன்னா, இப்படி இருக்க தன்னை நிற்கணும் என்று எண்ணுகிறவன் அவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதன் மூலம் நம்முடைய நடக்கையை சரியான விதத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோமா, சரியான ஓட்டத்தில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதன் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய நடத்தையை சீர்தூக்கி பார்ப்பது என்பது கூட நம்மத்தில் காணப்படக்கூடிய ஒரு சிறந்த குணலட்சணமாக காணப்படுகிறது. அப்ப இந்த ஒரு நடத்தை நம்ம சொல்லும்போது, நம்முடைய விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அதை நாம் எந்த வகையில் சீர்தூக்கி பார்க்க போகிறோம்? உண்மையை சொல்லப்போனா பல நேரங்களில் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்ய தவறி இருக்கிறோம். பல நேரங்கள் விசேஷமாக அந்த ஒரு பஸ்கா சமயங்கள் என்ன பண்ணுவோம்னா, கூடுமானவரை அந்த ஒரு பரிசோதனை நம்மத்தில் அங்கு காணப்படும். ஆனால் 30 நாட்களை கடந்த பின்பு அந்த ஒரு தாக்கம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதா என்று ஒரு கேள்வி வந்ததுன்னா, கண்டிப்பா அதுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்லுவோம்னா, இல்லை. காரணம் என்னன்னா, அந்த ஒரு குறுகிய காலத்தில் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக தேவன் நமக்கு அநேக சத்தியங்களை அங்க கொடுத்திருப்பாங்க. ஆனா காலங்கள் கடக்க கடக்க, நாட்கள் கடக்க கடக்க, அந்த ஒரு சுய பரிசோதனை நம்மத்தில் காணப்படாத வகையில் நாம் பார்க்கும்போது நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நம்முடைய அழைப்பையும் சரியான நேரங்களில் சரியான விதங்கள்ல நாம் பரிசோதிக்க தவறி இருக்கிறோம். இதனால்தான் நமக்கு அநேக முறை பல சந்தேகம் கூட நமக்கு வருது, சரியான பாதையில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, தேவனுடைய பார்வையும் வழிநடத்தலும் என் மீது இருக்குதா. அது மாத்திரமல்ல, அநேக முறை பல பலவீனங்களுக்கு மத்தியிலும் போவதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் பல நேரங்களில் உறுதி செய்ய நாம் தவறி இருக்கிறோம். ஆரம்பத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது ரொம்ப உற்சாகமாக இருப்போம். காரணம் என்னவென்றால், அந்த உடன்படிக்கை குறித்தான ஒரு பயம் நம்மத்தில் அங்கே காணப்படும். பல நேரங்களில் நம்முடைய உடன்படிக்கை என்ன பண்ணியிருப்போம்னா, பரிசோதித்து பார்த்திருப்போம். இப்பதான் நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆனா காலங்கள் கடக்க கடக்க அந்த ஒரு வைராக்கியம் நம்மத்தில் அங்க காணப்படுறது கிடையாது. காரணம் என்னவென்றால், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் பல நேரங்களில் நாம் உறுதி செய்ய தவறி இருக்கிறோம். தேவனுடைய மகாபிரதான கிருபை, விசேஷமாக இந்த ஒரு நாளிலும் மீண்டும் நம்முடைய அழைப்பை நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதி செய்ய இருக்கிறோம். ஒரு 10 காரியங்கள், ஒரு 10 பாயிண்ட்ஸ், எந்தெந்த வகையில் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யலாம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த 10 பாயிண்ட்ஸும் அந்த 10 காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான விதத்தில் நான் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறேனா. அப்படி ஒவ்வொரு பாயிண்ட் நாம் பார்க்கும்போது உறுதி செய்து கொள்ளலாம் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை. எஸ், நான் இந்த ஒரு சரியான பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய அழைப்பையும் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் இந்த வேளையில் நான் உறுதி செய்திருக்கிறேன் என்பதை ஒரு 10 காரியங்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 10 காரியங்கள் பார்ப்பதன் மூலம் நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் நம்முடைய தனிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலையும் நாம் என்ன பண்ண இருக்கிறோம்னா, உறுதி செய்ய இருக்கிறோம். பாடத்திற்குள் நாம் கடந்து போகலாம். இப்ப நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸுமே ரொம்ப அதிகமா நம்ம பார்க்க போறது கிடையாது, ரொம்ப ஆழமாகவும் நம்ம பார்க்க போறது கிடையாது. எளிமையான காரியங்கள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பார்க்கக்கூடிய இந்த ஒரு 10 காரியங்களும் இதுவரை நாம் தியானிச்ச காரியங்கள் தான். புதுமையாக கூட நான் எந்த ஒரு காரியங்களும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறது கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண இருக்கிறோம்னா, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண இருக்கிறோம். நாம் சரியான பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் என்ன பண்ண இருக்கிறோம்னா, சற்று நேரம் நாம் உறுதி செய்ய இருக்கிறோம். இந்த ஒரு பாடத்தை நம்ம எடுக்கும்போது, தியானிக்கும் போது, தனிப்பட்ட விதத்தில் நாம் தேவனிடம் பெற்ற ஒரு சில அனுபவங்கள், அவர் நமக்கு கொடுத்துட்ட ஒரு சில வழி நடத்தல்கள், கிருபைகள், இரக்கங்கள், அந்த இரக்கங்களை பெற்றுக்கொண்டு கூடுமானவரை ஒரு பெலனோடு இப்ப நம்ம அங்க வந்து நிற்கிறோம். அந்த பெலனோடு என்னுடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதி செய்திருக்கிறேன். அப்படி நாம் பார்க்கும்போது நான் செய்து கொண்ட அந்த உறுதியை, அந்த ஒப்புதலை நீங்களும் உறுதி செய்ய நாம் விரும்புகிறோம். உடன்படிக்கையை பண்ணின அந்த ஒரு நாட்களிலிருந்து சரியான பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது வேறு பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் நின்ற இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை இப்பொழுது நாம் பரிசோதித்து பார்க்க இருக்கிறோம். பாடத்துக்குள் நாம் கடந்து போகலாம். முதலாவது ஒரு பாயிண்ட், நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக முதலாவது நாம் பார்க்கிற காரியம், ஆவிக்குரிய பசி. ஆவிக்குரிய பசி. அப்ப பசின்னு சொல்லும்போது இதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்கலாம்னா, ஒரு விருப்பம், ஒரு ஒரு வைராக்கியம், இது மாதிரி அநேக வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். எதன் மீது? ஆவிக்குரிய காரியங்கள் மீது. அது எதுவாக கூட இருக்கலாம். தேவனுடைய சத்தியங்களை படிக்கிறதுல கேட்கிறதுலேருந்து ஒரு பசி, ஒரு தாகம், ஒரு விருப்பம், ஒரு ஆவல் அதன் மீது நம்ம மத்தியில் காணப்படுகிறதா? காணப்படுமே என்றால் டிக் செய்து கொள்ளலாம், உறுதி செய்து கொள்ளலாம். நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்திருக்கிறோம். வசன பகுதியில் நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:6.
நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
பாத்தீங்களா, நீரின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த பசி தாகம் தான் நமக்கு வேணும். இப்ப இந்த ஒரு பசி நம்ம மத்தியில் காணப்படுகிறதா? காணப்படுகிறதா? தேவனுடைய சத்தியங்களை கேட்கும் ஆர்வம், ஒரு தாகம், ஒரு விருப்பம் இப்ப நம்ம மத்தியில காணப்படுகிறதா? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க. ஆனா சப்ஜெக்ட் தொடங்கி இப்பதான் 15 நிமிடங்கள் ஓடி இருக்கு. போக போக தான் தெரியும் இந்த ஒரு பசி நமக்குள் இருக்கிறதா என்று. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பசின்னு சொல்லும் போது ஒரு தாகம், ஒரு விருப்பம், ஒரு ஆவல் தேவனுடைய பணிகள் மீது, தேவனுடைய சத்தியங்களை படிக்கிறதிலும் போது, அதை கேட்கும் போது அந்த ஒரு பசி நமக்குள் காணப்படுகிறதா? இருக்குமே ஆனால் நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்திருக்கிறோம். ஆனா இந்த பசி ஒரு சில சமயங்களில் குறையும். இப்ப போக போகதான் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பசி நம்ம மத்தியில் குறைவதனாலதான் சரியான சத்தியங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியறதில்லை. பல்வேறு சோர்வுகளுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கடந்து போயிடும். நம்ம வந்திருக்கிறது நோக்கமே அதுதானுங்களே. தேவனுடைய ஆகாரங்களை ஒரு பசி தாகத்தோடு நான் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை நான் தெரிந்து கொண்டு அதை அகற்றிவிட்டு தேவன் எனக்கு வச்சிருக்கிற அந்த ஒரு பரிசை நான் பெறணும். அந்த நோக்கத்தோடு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து இங்க அமர்ந்திருக்கிறோம். அந்த பசி ஒரு விருப்பம், ஒரு ஆவல். பிரதானமாக நம்ம சொல்ல போயிட்டோம்னா தேவனுடைய சத்தியங்களை கேட்பதிலும் படிப்பதிலும் அதன் மீது நம்ம கவனம் இருக்கிறதா? இருக்குமே ஆனால் நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இந்த வேளையில் நாம் உறுதி செய்திருக்கிறோம். மீண்டும் ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4:34.
இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது.
பாத்தீங்களா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான் நம்முடைய இரட்சகருக்கு முதலாவர்கையில மிகப்பெரிய ஒரு போஜனமா அங்க காணப்படுது. நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு வேளை நம்ம பசியா இருந்துட்டு அடுத்த வேளையில ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா சீக்கிரம் என்னமாகும்? அந்த ஆகாரம் செரிமானமாகும். இது நீங்க கவனிச்சிருக்கலாம். ஒரு வேளை நம்ம பசியா இருந்துட்டு அடுத்த வேளையில நம்ம ஆகாரங்கள் உட்கொள்ளும் போது அடுத்த நிமிடமே என்ன ஆகும்னா அந்த ஆகாரம் நமக்குள்ள சரியான விதத்துல செரிமானமாகும், நமக்கு ஒரு பலனை அங்க கொடுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனுடைய சத்தியங்களை கேட்கும் போது கூட ஒரு பசி, ஒரு விருப்பம், ஒரு தாகம் நமக்குள் காணப்படுகிறதா? அதை நாம் பசியோடு கேட்கும் போதுதான் நமக்குள்ள அது சரியான கிரியை அங்க செய்யும். சரி, கன்வென்ஷன், வாரக்கூடுகை, ஆராதனை போகலன்னா சகோதரர்கள் கேள்வி கேட்பாங்க, இந்த ஒரு மனநிலைமையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோமா? கண்டிப்பா இந்த ஒரு மனநிலைமையோடு உட்காந்து நம்ம சத்தியம் கேட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய இருதயத்துல அது அங்க போகாத. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சரியான விதத்தில் அந்த ஆகாரங்கள் செரிமானமாகாது. அப்போ ஒரு பசியோட, ஒரு விருப்பத்தோட, ஒரு ஆவலோட தேவனுடைய சத்தியங்களை நாம் கேட்கிறோமா? அந்த ஆவல் இருக்குதா? ஒரு புது சிருஷ்டியோட வாழ்க்கையில பர்சனல் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சத்தியங்கள் படிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் தெரிய வரும். நான் இவ்வளோ பலவீனமான இருக்கிறேன்னா எனக்குள்ள இவ்வளோ குறைகள் இருக்குதா, நான் இவ்வளோ ஒரு பாவியா என்பதை தேவனுடைய சத்தியங்களை நாம் படிக்கும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம படிக்க படிக்கதான் நமக்குள்ள குறைகளும் வெளியில வர ஆரம்பிக்கும். குடும்பமானவரை அந்த ஒரு குறைகள் நாம் எடுத்து போட்டு பரிசுத்த சிந்தையோடு ஓடுவதற்கும் ஏதுவாயிருக்கும். இப்ப நாம் முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா ஆவிக்குரிய பசி. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். பெரும் சாராம்சம் மாத்திரம்தான் உங்க மத்தியில் நம்ம இங்க பேசுறோம். இதை முழுவதும் உங்களுடைய தனிப்பட்ட தியானத்திற்கு நாம் வைக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியான விதத்தில் அது நிறைவேறி கொண்டிருக்கிறதா? முதலாவது நாம் பார்க்கிறோம், என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக முதலாவது அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு பசி எனக்குள் காணப்படுகிறதா? காணப்பட்டதே என்றால் ஆம், நாம் இந்த ஒரு அழைப்பிலும் இருப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அறிகுறியாக நம்ம மத்தியில் காணப்படுகிறது. இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல். தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல். இந்த ஒரு வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? செய்து கொண்டிருக்கோமே என்றால் டிக் செய்துக்கலாம். ஆம், நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதி செய்திருக்கிறேன். வசன போதியில் நாம் வாசிக்கலாம், ஏசாயா புத்தகம் 61:1.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும்.
நம் இரட்சகருடைய முதலாம் வருகையில ஒரு விசேஷமான ஒரு பணியா அவர் எது செய்து கொண்டிருந்தார்னா, தேவனுடைய சத்தியத்தை யார் யாரெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு சுவிசேஷத்தை அவர் அங்க அறிவிச்சுக்கிட்டு இருந்தார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதானமான ஒரு வேலை. புது சிருஷ்டிகளுக்கு அநேக கடமைகள் இருக்கலாம், மாம்சிக ரீதியாக பெற்றோர் என்ற அடிப்படையில், அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணன் என்ற அடிப்படையில், அந்த ஒரு குடும்பத்தில் அக்கா என்ற ஒரு அடிப்படையில் அநேக கடமைகள் அவருக்கு அங்கு இருக்கலாம் மாம்சிக ரீதியாக. ஆனால் ஒரு புது சிருஷ்டிக்கு உடன்படிக்கை பண்ணின ஒரு சகோதரன் ஒரு சகோதரியுடைய ஒரு வாழ்க்கையில ஆவிக்குரிய கடமையாக இருப்பது என்னவென்றால், தான் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சத்தியத்தை கூடுமானவரை மற்ற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ளுதல். இந்த ஒரு காரியம், இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? செய்தோமே ஆனால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் இந்த வேளையில் உறுதி செய்திருக்கிறோம். மீண்டும் ஒரு வசன பகுதியை நாம் வாசி கேட்கலாம். பாருங்க, நம்முடைய இரட்சகர் நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு ஆலோசனையை கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:15.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
பாத்தீங்களா, பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சத்தியத்தை, நாம பெற்றுக்கொண்ட அந்த ஒரு வெளிச்சியத்தை கூடுமானவரை நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த சத்தியங்களை கூடுமானவரை கேட்க காதுள்ள சகோதர சகோதரிகளுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்படணும். ஒருவேளை வாய்ப்புகள் கிடைக்குது, தேவனுடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனா அந்த வேலையை, அந்த ஒரு வாய்ப்புகளை நம்ம நிராகரித்தமே ஆனால் கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்திலும் அதற்குரிய ஒரு பங்கை நாம் என்ன பண்ணுவோம்னா இழப்போம். அதுல நமக்கு எந்தவித மாற்று கருத்துக்களும் அங்கு கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சத்தியத்தை, அந்த ஒரு வெளிச்சத்தை உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் வெளிப்படுத்துகிறோமா? நாம பசியா இருக்கும்போது என்ன பண்றாங்க, தேவன் அவருடைய தாசர்களை மூலமாக கொண்டு சோர்ந்திருக்கும் போதும் சரி, வலிவிழந்திருக்கும் போதும் சரி, அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு உற்சாகம் நம்ம மத்தியில் அங்க காணப்படுது. அதே போல எவ்வளோ சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில் காணப்படுறாங்க, எவ்வளோ சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பசியினால, அந்த ஒரு ஆகாரத்தினால அங்க வாடுறாங்க. இப்ப கூடுமானவரை அந்த ஒரு பசி தாகமுள்ள சகோதர சகோதரிகளுக்கு சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு வேலையை நாம் செய்வதனால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்திருக்கிறோம். இது இரண்டாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம். மூன்றாவது நாம் கவனிக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக மூன்றாவது நாம் பார்க்கிற காரியம், ஒருவர் தாம் மறுரூபம் ஆவதற்கு உணர்ச்சி முனைப்புடைய முயற்சிகள் மேற்கொள்றோமா? டாபிக் புரியுதுங்களா? நாம் மறுரூபம் ஆவதற்கு நம்மத்தில் தனிப்பட்ட வகையில் உணர்ச்சி முனைப்புடைய முயற்சிகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் மேற்கொள்கிறேனா? அது என்ன பிரதர், உணர்ச்சி முனைப்புடைய முயற்சிகள்? வசன பகுதிகள் நாம் வாசிக்கிறோம், Romans 12:1-2.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள்.
பாத்தீங்களா? அப்ப நாம் மறுரூபம் ஆவதற்கு உணர்ச்சி முனைப்புடைய முயற்சிகள் சொல்லும் போது நம்முடைய பலியின் ஜீவியம், அந்த பலிகளை நாம் நிறைவேற்றுவதில் உற்சாகத்தோடு நம்மால் இயன்றதை நாம் தேவனுக்கு கொடுக்கிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்ம தவறு செஞ்சிடறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கொடுக்கிற அந்த ஒரு ஆலோசனையை பார்க்கும்போது நம்முடைய பலிகள் எப்படி இருந்தா தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்றால், தேவனுக்கு அந்த ஒரு பலிகள் பிரியமுள்ளதாக இருக்கணும், அதே சமயம் அந்த பலிகள் பரிசுத்தமுள்ள பலிகளா இருக்கணும். எப்படி பிரதர் பரிசுத்தமுள்ள பலிகளை நம்மளால ஏறெடுக்க முடியுமா? முடியும். எப்படி என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு சுலாக்கியம் ஜபம். அது மாத்திரமல்ல, நம் இரட்சகர் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வஸ்திரம், நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் ஜபத்தின் மூலமாக நாம் கிருபாசன தண்டைக்கு போகும்போது அந்த ஒரு பாவத்திற்குரிய ஒரு மன்னிப்பை தேவன் நமக்கு அங்க வழங்குகிறார். பிறகு நாம் ஏறெடுக்கக்கூடிய அனைத்து பலிகளும் தேவனுக்கு எப்படி அங்க போய் சேருதுன்னா, ஒரு பரிசுத்தம் உள்ள பலிகளாக. அதே சமயம் நாம் கவனிக்கிறோம், அந்த பலிகள் தேவனுக்கு பிரியமான ஒரு பலிகளாய் அங்க காணப்படணும். பலர் இந்த விஷயத்தில் நாம் தவறுகிறோம். தேவனுக்கு பிரியமான பலிகள் நாம் ஒரு சில சமயங்களை ஏறெடுக்க தவறுகிறோம். சரி, பிரதர் சொல்லிட்டாரு, அதனால என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு வேலையாவது செய்வோம். செய்யலனா ஏன்னு கேள்வி கேட்பாரு. இல்ல, ஒரு பொறுப்புகள்ல இருக்கிறோம், பொறுப்புகள் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? வேலைகள் அங்க செய்யணும். அப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த வேலைகளை நம்முடைய தனிப்பட்ட வகையில ஒரு வைராக்கத்தோட ஒரு விருப்பத்தோட அந்த ஒரு பலிகளை நாம் ஏறெடுக்கிறோமா? அப்ப இந்த மாதிரி பலிகள் தான், பிரியமான ஒரு பலிகள் தான், உற்சாகத்தோட கொடுக்கக்கூடிய ஒரு பலிகளை தான் தேவன் அங்க ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு நம்ம செலுத்திக் கொண்டிருக்கிற பலிகள் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பார்வையில வேணா பெரிய பலிகளா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு தான் இன்னைக்கு நம்ம செலுத்திக் கொண்டிருக்கிற பலிகள். தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்துட்ட கிருபைகளை நாம் நினைச்சு பார்க்கும்போது, அவர் செய்திட்ட உபகாரங்களை நாம் நினைச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செலுத்துற பலிகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அப்பா கொடுக்கிறாரு பாருங்க அந்த ஒரு பரிசு, அந்த ஒரு பரிசுக்கு ஈடாகுமா இன்னைக்கு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிற பலிகள்? ரொம்ப குறைவு தான். அப்ப அந்த ஒரு பலிகளை நாம் உற்சாக மனதுடன் தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு பலிகளாக, பரிசுத்தமுள்ள ஒரு பலிகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏறெடுக்கிறோமா? அப்படி ஏறெடுத்தமே ஆனால், ஆம், நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் இப்பொழுது உறுதி செய்திருக்கிறோம். இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்முடைய தனிப்பட்ட வகையில் நாம் சொல்லும்போது, நாம் மறுரூபம் ஆவதற்கு உணர்ச்சி முனைப்புடைய முயற்சிகள் நம்ம சொல்லும்போது, இதை நாம் தனிப்பட்ட வகையில் நாம் சொல்றோம். என்னன்னா, உபவாசம். நாம் மறுரூபம் ஆகும் சொல்லும் போது உணர்ச்சி முனைப்புடைய நம்முடைய தனிப்பட்ட முயற்சிகளை எதுவும் நம்ம சொல்லலாம்னா உபவாசம். இந்த உபவாசத்தை குறித்து ஜனவரி 26 மன்னாவில் நம்முடைய 7வது தூதன் அவர் பேசியிருக்கிறார். உலகம் மாம்சம் மற்றும் சாத்தானால் சோதனைக்கு உட்படும் போது தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? உபவாசத்தை மேற்கொள்ளலாம். அந்த ஒரு மாம்சீக பலத்தை, அந்த ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடாம இருக்கும்போது அந்த சமயத்தில் நம்முடைய மாம்சம் என்ன பண்ணுதுன்னா தளர்வு செய்யப்படுது, நம்முடைய கண்ட்ரோல் அங்க வர ஆரம்பிக்குது. இதன் மூலம் அநேக சகோதர சகோதரிகள் பலன் அடைந்திருக்காக கூட பிரதர் அங்க சொல்றாரு. இதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நம்ம ஒரு சில அனுபவங்கள் தேவனுடைய கிருபையில நம்ம வாங்கியிருக்கிறோம். அநேக பலவீனங்கள் நம்ம தீயில் காணப்படும் போது அந்த பலவீனங்களை நாம் எதிர்த்து போராடுவதற்கு தேவனுடைய கிருபை அவருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளுமே ஆனால், இந்த உபவாசம் நம்முடைய தனிப்பட்ட வகையில் ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் விரும்பினால் நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம். பிரதர், எனக்கு அநேக பலவீனங்கள், என்னால மேற்கொள்ள முடியல பிரதர், நான் என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தீ அநேக மூத்த சகோதரர்கள் கொடுக்கிற ஒரு ஆலோசனைனா, உபவாசம் இருங்க பிரதர். இதை நாம் முழுக்க 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 ஜப சிந்தையோடு இதை நாம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பா நம்முடைய மாம்சத்தை ஜெயம் கொள்வதற்கு தேவன் நமக்கு அங்க பலனை அங்க கொடுக்கிறான். இதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியமாக, ஒருவர் தாம் மறுரூபமாவதற்கு உணர்ச்சி முனைப்புடைய முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்கிறோமா? பலிகள் அப்படி மேற்கொண்டேமையானால் நாம் உறுதி செய்து கொள்ளலாம், என்னுடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதி செய்திருக்கிறேன். அடுத்து நான்காவது ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக நான்காவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனால் தீயதென்று அறிவிக்கப்பட்ட சகல காரியங்களுக்கும் உள்ளான வெறுப்பு. இதை நாம் பார்க்கிறோம், நான்காவது ஒரு காரியம், தேவனால் தீயதென்று அறிவிக்கப்பட்ட சகல காரியங்களும் உள்ளான வெறுப்பு என் மீது அங்கு காணப்படுகிறது. வசன போதிக்கு நாம் வாசிக்கிறோம், யாக்கோப்பு 4:4.
விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான்.
பாருங்க சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு ரெண்டு விதமான சாய்ஸ் அங்க கொடுத்திருக்கிறாங்க. சாய்ஸ் சொல்றதை விட இந்த உலகத்துல ரெண்டு விதமான விஷயங்கள் மத்தியில காணப்படுது. ஒன்று தேவ சிநேகம், இன்னொன்று உலக சிநேகம். உலக சிநேகத்தை நம்ம மட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தேவனுடைய சிநேகம் அங்க உயருது. அந்த ஒரு பணியை நம்ம மேற்கொள்றோமா? அல்லது தேவனுடைய சிநேகத்தை நம்ம மட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உலக சிநேகம் நமக்குள் வளர்கிறதா? ரெண்டு விதமான வாய்ப்புகள் நம்ம மத்தியில காணப்படுது. இதுல எந்த வாய்ப்பை நம்ம தேர்வு செய்கிறோம்? உலக சிநேகமா, தேவனுடைய சிநேகமா? உலக சிநேகம் சொல்லும் போது உலகத்தினுடைய அனைத்து பாவ காரியங்கள், எதை எதெல்லாம் தேவனுடைய வெளிச்சத்துக்கு எதிராக இருக்குதோ, எதை எதெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக காணப்படுகிறதோ, அது எல்லாமே உலக சிநேகம். இது நம் ரட்சகருடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையவே ஒரு வசன பகுதியில் அங்க அடங்கி இருக்கு. அவர் நீதியை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார். அந்த வெறுப்பு, அக்கிரமம் சொல்லும் போது நீதிக்கு விரோதமான காரியங்கள், வெளிச்சத்துக்கு விரோதமான காரியங்கள், சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள், அப்ப அந்த காரியங்கள் மீது ஒரு வெறுப்பு நம்ம தீயில் காணப்படுகிறதா? அப்ப சொன்ன போல் பெரிய ஒரு லிஸ்ட் போறார் கலாத்தியர்ல, மாம்சத்தினுடைய கனிகள் என்னென்ன, அதன் மீது தனிப்பட்ட வகையில ஒரு வெறுப்பு காணப்படுகிறதா? பாருங்க, பொதுவா வெறுப்பை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்னா, ரெண்டு விதத்துல வெளிப்படுத்துவோம். ஒன்று, அந்த நபர்கிட்ட அதிகமா பேசி என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய வெறுப்பை வெளிப்படுத்துவோம். அதிகமா பேசுவோம், கடிந்து கொள்வோம். இப்படி ஒரு வகையில நம்முடைய வெறுப்பை எங்க வெளிப்படுத்துவோம். ரெண்டாவது வகைன்னு சொல்லும் போது, அவர்கிட்ட நம்ம பேசாமலேயே இருப்போம். இது கூட ஒரு வகையில அவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், தனிப்பட்ட வெறுப்பை எங்க வெளிப்படுத்துறோம். இப்ப இந்த வெறுப்பை இரண்டாவது வகையில நம்ம கையாளலாம். தேவனால் தீயென்று அறிவிக்கப்பட்ட சகல காரியங்களும் சொல்லும் போது அதை நம்முடைய சிந்தையில் நாம் அனுமதிக்காமலே இருந்தோம்னா நல்லது. அதை நம்முடைய பார்வையில் நாம் பார்க்காமலே இருந்தோமையானால் நல்லது, போதும். அந்த ஒரு வெறுப்பு நம்ம தீயில் காணப்படுகிறதா, அதை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண வேணாம், அலோவ் பண்ண வேணாம். ஏன்னா சிந்தை தான் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம். அந்த மாதிரி தீய காரியங்கள்ல நம்ம சிந்தையில அனுமதிக்கும் போதுதான் பேச்சாகவும் கிரியைகளாகவும் நம்ம தீயில் காணப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த ஒரு வெறுப்பு நம் மீது, அந்த சகல காரியங்களின் மீது நமக்கு காணப்படுகிறதா? இதை நாம் பார்க்கிறோம். நான்காவது, தேவனால் தீயென்று அறிவிக்கப்பட்ட சகல காரியங்களும் உள்ளான வெறுப்பு. இது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக நாம் நான்காவது கவனிக்கிறோம். அடுத்து ஐந்தாவது ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக ஐந்தாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய பிரமாணத்திற்கு மனப்பூர்வமாக பாவம் செய்ய இயலாமை. தேவனுடைய பிரமாணத்திற்கு மனப்பூர்வமாக பாவம் செய்ய இயலாமை. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, மனப்பூர்வமாக. இதற்குரிய வசன பகுதியில் நாம் வாசிக்கலாம், 1 யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்.
பாருங்க, அப்ப இந்த ஒரு மனப்பூர்வமான ஒரு பாவம் நம்மத்தில் காணப்படுகிறதா? நாம் எல்லாரும் பலவீனமானவர்கள் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆதாமுடைய அந்த ஒரு பரிபூர்ணத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தை நாம் பார்த்தோம்னா மைனஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி சூழல்ல நம்ம பிறந்து வளர்ந்து முழுக்க 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 பாவத்தினுடைய டேஸ்ட், அந்த உணர்வு தான் நம்ம மத்தியில் அங்க காணப்படுது. ஆனா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் மனப்பூர்வமாக செய்கிறோமா? அதுதான் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பிரதர், இல்ல பிரதர், நான் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே சின்ன சின்ன பிளவிங் நிமித்தம் தான் பிரதர் செய்யறேன், ஆனா மனப்பூர்வமாக தேவனுடைய பிரமாணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ததே இல்ல பிரதர் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்தோம்னா, ஆம், நாம் இந்த ஒரு அழைப்பில் இருப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அறிகுறியாக அது நம்மத்தில் காணப்படுகிறது. இது குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் பேசுறார். பாருங்க, நாம் எந்த வகையில பாவங்கள் செய்கிறோம், அப்படி பாவங்கள் செய்யும் போது நம்முடைய இரட்சகர் பிதாவுட்ட என்ன ஒரு மனநிலைமையில் அவர் அங்கு காணப்படுறார்? வசன பகுதிகள் 1 யோவான் 2:1.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
பாத்தீங்களா, நாமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு அக்கிரமங்களுக்கும் நம்முடைய இரட்சகர் அப்போட போய் அந்த ஒரு பரிந்து பேசுதல அவர் ஈடுபடுறார். கொஞ்சம் நம்ம சிந்திப்போம். நம்முடைய இரட்சகர் ரொம்ப ஒரு எளிமையா, ரொம்ப ஒரு கேஷுவலா போய் அப்பாட்ட போய் ஒரு பரிந்து பேசல செய்துருவாரா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவன் அந்த ஒரு பயம் கண்டிப்பா நம்முடைய இரட்சகருக்கு அங்க இருக்கும். அந்த ஒரு கணம் கண்டிப்பா அவருடைய பேச்சுகள்ல நடக்கையில இன்னும் இருக்கும். அதுல நமக்கு எந்தவித சந்தேகங்களும் இல்லை. அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பலவீனங்களுக்கும் பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் ஜபத்தின் மூலமாக நாம் கிருபாசனத்தாண்டை போகும்போது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய இரட்சகர் பிதாவிட்ட பரிந்து பேசுறாங்க. கொஞ்சம் அந்த ஒரு சம்பவத்தை கொஞ்சம் கொண்டு வரும். ரொம்ப கேஷுவலா அவர் பேசுறது கிடையாது. இது வரைக்கும் நாம் உடன்படிக்கை செய்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நம்முடைய பாவங்களை கணக்கெடுத்துமே ஆனால் கண்டிப்பா 100 தாண்டிதான் அது போகும். 100 கணக்கு வச்சுக்கும். இப்போ ஒவ்வொரு முறையும் அப்பாட்ட போய் நம்முடைய இரட்சகர் கொஞ்சம் இந்த ஒரு சகோதரனை, இந்த ஒரு சகோதரி நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அவர் இந்த ஒரு பலவீனத்தில் அவர் அங்க செய்துட்டாரு, மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் அவர் ஓடுவதற்கு. இந்த மாதிரி பரிந்து பேசுதல் தான் நம்முடைய இரட்சகர் அங்க செய்துகிட்டு இருக்கிறார். இப்ப இதை நாம் நினைவில் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் யார், நாம் எந்த சூழ்நிலைகள் இருக்கிறோம், கண்டிப்பா நம்முடைய அப்பா அதை அறிந்து வைத்திருக்கிறாங்க. அதுல நமக்கு எந்தவித சந்தேகங்களும் அங்க இல்ல. கண்டிப்பா நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்வது என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனா நமக்கு முன்னாடி அருமையான ஒரு சில பரிசுத்தவான்கள் அவர்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறாங்க. அவர்களும் நம்மை போல பலவீனமானவர்கள் தான். அவர்கள் நம்மை போல் பாவத்திலேயே பிறந்து பாவத்தினுடைய சாயிலே வளர்ந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய மாம்சத்தை அவர்கள் சாகடித்து அந்த ஒரு பரிசை அவங்க பெற்றிருக்கிறாங்க. எவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, சோர்ந்து போயிட வேண்டாம். இதை தேவன் நமக்கு அருமையாக ஒரு சில பரிசுத்தவான்களை முன்மாதிரியாக வைத்து மென்மேல் நமக்கு அங்க ஊக்கப்படுத்துறாங்க. அதனால பாவங்கள் நம்ம செய்கிறோம், பலவீனங்கள் மத்தியில் காணப்படுது. அந்த பாவங்களை நாம் மனப்பூர்வமாக செய்கிறோமா? அப்படி நாம் செய்தவமே ஆனால் கொஞ்சம் இந்த அழைப்பில் இருப்பதற்கான ஒரு சந்தேகம் தான். சரியான பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா அல்லது வேறு பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை நம்முடைய தனிப்பட்ட வகையில் நான் விசாரிக்க வேண்டும். இது நாம் பார்க்கிறோம். 5வது ஒரு காரியம், தேவனுடைய பிரமாணத்திற்கு மனப்பூர்வமாக பாவம் செய்ய இயலாமை. இது கூட நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக நம்மத்தில் காணப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 6வது ஒரு காரியம் நாம் கடந்து போயிடலாம். 6வது ஒரு காரியம், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக 6வது நாம் கவனிக்கிற ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து வரும் ஒழுங்கின் வரவேற்பு. தேவனிடத்திலிருந்து வரும் ஒழுங்கின் வரவேற்பு. ஒழுங்கின் வரவேற்பு என்பது நம்ம எப்படி சொல்லலாம்? சிச்சைகள், தேவன் கொடுக்கிற சின்ன சின்ன சிச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில். சிச்சைகள் கூட நாம் இந்த ஒரு அழைப்பில் இருப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அறிகுறி. வசன போதியில் நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 12:6.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
பாத்தீங்களா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, இப்ப யார் மீது அந்த ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் தான் இந்த ஒரு சிச்சை அங்க தேவன் அங்க அனுமதிக்கிறாங்க. சிச்சை என்று சொல்லும் போது நம்முடைய மீறுதல் நிமித்தம் தேவனிடந்து வரும் ஒரு சில தண்டனை, பனிஷ்மெண்ட் நம்ம சொல்லலாம். இவை அனைத்துமே நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அங்க அனுமதிக்கிறாங்க. மாறாக நாம் வழி விலகி போவதற்காக இந்த ஒரு சிச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறது கிடையாது. இந்த அழைப்பை நம்ம உணரணும். சரியான பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேனா என்பதை தேவன் உணர்த்தும் வகையில் இந்த மாதிரி ஒரு சில அனுபவங்கள், சிச்சைகள் அவர் அங்க நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அங்க கொடுக்கிறார். இந்த பூமியில இங்க நம்ம உட்கார்ந்திருக்கிற அனைவரும் இந்த சிச்சைகள் நாம் வாங்கியிருப்போம், இனிமேல நாம் வாங்கலாம். பூமியில கூடிய அனைத்து புது சிருஷ்டிகளும் இந்த ஒரு சிச்சை என்ற ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. ஒரு புது சிருஷ்டியை தவிர, ஒருத்தரை தவிர, அது யாருன்னா நம்முடைய இரட்சகர். நம்முடைய இரட்சகர் அவர் ஒருத்தரை தவிர மற்ற எல்லா புது சிருஷ்டிகளும், இந்த பூமியில் கூட அனைத்து புது சிருஷ்டிகளும் இந்த ஒரு சிச்சையை அவங்க வாங்குவாங்க. பாருங்க, இது நம்முடைய இரட்சகர் மீண்டும் அவர் உறுதிப்படுத்துறாரு. அந்த சிச்சைகள் நம்ம பார்க்கும்போது யோவான் 15:2.
என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
பாருங்க, சுத்தம் செய்யற ஒரு வேலையை நம்ம கவனிக்கிறோம். அந்த சுத்தம் செய்யற வேலையை நம்ம கவனிக்கும் போது தேவனையே அந்த ஒரு சுத்தம் செய்கிறாருன்னா, பொதுவா நாம் பார்க்கிறோம் ஒரு தோட்டக்காரர் அந்த ஒரு செடிகள் பராமரிப்பில் நம்ம பார்க்கும்போது அந்த கொடியில ஏதாவது ஒரு பூச்சிகள் அதனுடைய தாக்கம் இருக்குதா? தாக்கம் இருக்குதுன்னா அதனால சரியானபடி என்ன பண்ண முடியாதுன்னா கனிகளை எங்க கொடுக்க முடியாது. அதனால அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவார்னா, அந்த செடிகள் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்குதோ, அந்த கொடிகள் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்குதோ அதை அங்க அவர் சரி செய்வார். தேவையான இலைகளை, தேவையான கொடிகளை என்ன பண்ணுவார்னா அவர் அங்க கட் பண்ணுவார். அதே போலதான் நம்மத்திலும் தேவன் சின்ன சின்ன ஒரு வேலைகள் அவர் செய்கிறார். நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக நம்மத்தில் காணப்படக்கூடிய ஒரு சில பூச்சிகள் சொல்லும் போது, ஒரு சில கரைகள் சொல்லும் போது நம்முடைய பலவீனங்கள், அந்த பலவீனங்கள் நிமித்தம் நாம் வழி விலகி போகாதபடிக்கு தேவன் ஒரு சில சுத்தம், அந்த ஒரு சிச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அங்க அனுமதிக்கிறாங்க. உணர்வோம், சிச்சை கூட நாம் இந்த ஒரு அழைப்பில் இருப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அறிகுறி. ஆனால் அந்த ஒரு சிச்சையை நாம் கூடுமானவரை புரிந்து கொண்டு என்ன நோக்கத்திற்காக தேவன் என்னை சிச்சிக்கிறார், என் பக்கம் என்னுடைய தவறுகள் என்னென்ன, கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டி அதை உணர்ந்து கொள்ளணும். மாறாக அதை உணர்ந்து கொள்ளாம தேவன் கொடுக்கிற அந்த ஒரு சிச்சைகளையே நம்முடைய வாழ்க்கை கடந்து போகுமே ஆனால் கண்டிப்பா அந்த ஒரு இலக்கை நம்மளால எட்டி பிடிக்க முடியாது. காலங்களும் கடந்து போகும், ரட்சிப்பும் முடிந்துடும். அப்ப சிச்சைகளை பெற்றுக்கொண்ட நாம் கூடுமானவரை அதை புரிந்து கொண்டு சரியான வழியில் நாம் பயணிக்கிறோமா என்பதை நாம் உறுதி செய்யலாம். இது நாம் 6வது நாம் பார்க்கிறோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக தேவனிடத்திலிருந்து வரும் ஒழுங்கின் வரவேற்பு. அடுத்து 7வது ஒரு காரியம் நாம் கடந்து போகலாம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக 7வது நாம் பார்க்கிற ஒரு காரியம், பாடுகள் பட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து பலி செலுத்துதல். பாடுகள் பட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து பலி செலுத்துதல். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா பாடுகள். இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு செயல்தான் மத்தியில். ஆனா கண்டிப்பா இருதயத்தில் சரியான விதத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த வேலையை அவங்க செய்வாங்க. சமீபத்தில் தான் அந்த ஒரு பலிக்குரிய ஒரு அர்த்தம் சகோதரர் அங்க சொன்னாங்க. இதுவரைக்கும் நம்ம பலி எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, என்னுடைய பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருக்குது, ஆனா அந்த 100 ரூபாய்க்கு ஒரு தேவை என் மத்தியில் அங்க இல்ல, இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் நான் வச்சிருக்கேன், சும்மா வச்சிருக்கேன். ஒரு சகோதரர் அவர் ஏழ்மையான ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார், அவருக்கு அந்த ஒரு பணம் அங்க தேவைப்படுது. சரி பிரதர், இந்தாங்க பிரதர் சொல்லி நம்முடைய பணத்தை எடுத்து அங்க கொடுக்கிறோம். இதற்கு பேர் தான் நம்ம பலி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சமீபத்தில் ஒரு சகோதரர் அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கும் போது நம்ம உணர்ந்தோம், பலி செலுத்தும் போது நம்முடைய சுயம் அங்க மறிக்கணும், நம்முடைய மாம்சம் நம்முடைய அந்த சுயநலம் பலி செலுத்தும் போது அங்க மறிக்கணும். அதுதான் ஒரு சரியான பலியாக நமத்தில் காணப்படுது. இப்ப இந்த 100 ரூபாய் என்கிட்ட இருக்குதுன்னா, அந்த 100 ரூபாய்க்கு எனக்குள்ள தேவை இருக்குது. ஆனா இருந்தாலும் என்னை விட ஒரு ஏழ்மையான நிலையில இருக்கிறார், ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கிறார். சரி இந்தாங்க பிரதர் அப்படின்னு நம்ம எனக்குரிய ஒரு தேவை இருந்தாலும் கூட அந்த ஒரு பணத்தை எடுத்து கொடுக்கறோம் தெரியுங்களா, அந்த இடத்துல நம்முடைய சுயம் சாகுது தெரியுங்களா, இதற்கு பேர் தான் பலி. இப்ப இந்த மாதிரி பலிகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? செய்வோம். ஒருவேளை சகோதர சகோதரர்கள் இந்த ஒரு அனுபவங்கள் மத்தியில் அவங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். உணர்வோம், இந்த ஒரு பலிகள் கூட நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்யும் விதமாக நமத்தியில் காணப்படுகிறது. நம்முடைய பலியை அங்கீகரிக்கும் விதமாக, நம்முடைய பலியை ஒப்பிட்டு பார்க்கும் விதமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான ஒரு பலி அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக பலிகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சரியான பலி நம்ம சொல்லும் போது ஒரு பலி அங்கு பதிவாயிருக்குது. வசன பகுதிகள் படிக்கலாம். யாத்ராகமம் 29:18.
ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக, இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி, இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாயிருக்கும்.
பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான பலி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா சர்வாங்க தகன பலி. இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நம்முடைய பலிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு பலியா அங்க காணப்படுது. அந்த ஆட்டினுடைய அந்த ஒரு மிருகத்தினுடைய அனைத்து மாம்சங்களும் பலிபீடத்தின் மீது தகனம் செய்யப்படணும். அதுதான் ஒரு சரியான சர்வாங்க தகன பலியா அங்க காணப்படுது. இப்ப இன்னைக்கு இந்த ஒரு பலிகள் நாம் செய்து கொண்டிருக்கமே ஆனால் எப்படி செய்து கொண்டிருக்கும்? தேவனுடைய வேலைகள் செய்து கொண்டிருக்கும், கைகள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும், கால்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும். ஆனா சிந்தை, சரி சகோதரர் ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவர் சொல்லிட்டார், செய்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தையோட அந்த ஒரு வேலைகளை ஈடுபட்டோம்னா அது ஒரு சரியான பலியா? அதான் பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கிறோம், சர்வ அங்கங்களும் தகனம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை, நம்முடைய சரீரம், நம்முடைய கைகள் கால்கள் முழுவதும் தேவனுடைய பணியில் அங்க ஈடுபடணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம் இரட்சகர் அவங்க ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னா முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் தொழுக வேண்டிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு மனநிலைமை நம்ம தீயில் அங்க காணப்படுகிறதா? பாடுகள் பட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் பலி செலுத்துகிறோமா? செலுத்துகிறமே ஆனால் ஆம், நாம் இந்த ஒரு அழைப்பில் இருப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அறிகுறி. நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்திருக்கிறோம். அடுத்து நாம் கடந்து போயிடலாம். 8வது ஒரு காரியம், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக 8வது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், தாளந்துகளை வளர்ச்சி செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுதல். நாம் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை வளர்ச்சி செய்வதற்கான வேலைகளில் நாம் ஈடுபடுகிறோமா? அப்படி நாம் ஈடுபடுவோமே ஆனால் நாம் இந்த ஒரு அழைப்பில் இருப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அறிகுறி. நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்திருக்கிறோம். வசன பகுதியில் நாம் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 12:4 ஒரு சில வசனங்கள்.
வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவி ஒன்றே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே.
பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவா தேவன் நமக்கு மத்தியில் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகள் 5. 1 நேரம், 2வது நாம் பார்க்கிறோம் ஆரோக்கியம், மூன்றாவது செல்வம், நான்காவது செல்வாக்கு, ஐந்தாவது நம்முடைய தனிப்பட்ட வகையில் கூடிய திறமைகள். முதலாவது ஒரு புது சிருஷ்டி, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் என்னென்ன? ஓகே, எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் நேரம் மற்றும் ஆரோக்கியம். அந்த நேரம் மற்றும் ஆரோக்கியத்தை நாம் சரியான விதத்தில் அந்த ஒரு வளர்ச்சி செய்வதற்கான வேலைகள்ல நம்ம ஈடுபடுறோமோ, அது என்ன பிரதர் வளர்ச்சி செய்வதற்கான வேலைகள்னு சொல்லும்போது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய பணிகள் தான், தேவனுடைய வேலைகள் தான். நான் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு தாளந்துகளை சரியான விதத்தில் தேவனுடைய வேலைகளில் நான் ஈடுபடுகிறேன். ஏன்னா இதன் வசனங்கள் நாம் பார்க்கும்போது ஐந்து தாளந்து மற்றும் இரண்டு தாளந்து பெற்ற அந்த ஒரு நபர் என்ன பண்றாருனா போய் வியாபாரம் பண்றார். வியாபாரம் செய்து என்ன பண்றாருனா இன்னும் கூடுதலாக ஐந்து தாளந்துகள் இரண்டு தாளந்துகள் அவர் அங்க பெற்றுக்கொண்டு வரார். ஆனா அந்த ஒரு தாளந்தை பெற்ற அந்த ஒரு நபர் என்ன பண்ணிறார்னா புதைத்து வைத்துறாரு, அவர் வியாபாரம் அங்க செய்யல. இதை நாம் கவனிக்கலாம், நாம் பெற்றுக்கொண்ட தாளந்துகள் என்னென்ன, அது நேரமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், செல்வம் செல்வாக்கு நம்முடைய திறமைகள் எதுவா கூட இருக்கலாம். ஆனா அந்த திறமைகளை தேவனுடைய வேலைகள்ல சரியான விதத்துல நாம அங்க செய்கிறோமா, வளர்ச்சி செய்வதற்கான வேலைகள்ல நம்ம ஈடுபடுத்துறோமா? ஈடுபடுத்தினமே ஆனால் ஆம், நாம் இந்த ஒரு அழைப்பில் இருப்பதற்கான ஒரு அருமையான ஒரு அறிகுறி. நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் உறுதி செய்திருக்கிறோம். இது நாம் பார்க்கிறோம் எட்டாவது ஒரு காரியம். ஒன்பதாவது ஒரு காரியம் நாம் கடந்து போயிடலாம், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக. ஒன்பதாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், கிறிஸ்துவோடும் அவருடைய சகோதரரோடும் அன்பான ஐக்கியம். இது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக, முக்கியமான ஒரு காரணியாக நம் மத்தியில் காணப்படுது. என்னவென்றால் கிறிஸ்துவோடும் அவருடைய அன்பான சகோதர சகோதரிகளோடும் அந்த ஒரு ஐக்கியம் நம்ம வைத்திருக்கோமா? வசன பகுதியில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
பாத்தீங்களா, தேவன் அழைத்திருக்கிறதே எதற்காகனா இந்த ஒரு ஐக்கியம், சத்தியத்தின் மீதான அந்த ஒரு அன்பு. அப்ப இந்த ஒரு ஐக்கியத்தில் நாம் சரியான விதத்தில் பங்கெடுக்கிறோமா? பங்கெடுத்து சரியான அன்பை, சத்தியத்தின் மீதான அன்பை நாம் உடனுக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில் நாம் காட்டுகிறோமா? என ஒரு அருமையான ஒரு வசன பகுதி எப்ரேயில் நம்ம வாசிக்கிறோம், காலம் எவ்வளவு சமயமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன பண்றோம், சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு அதை நாம் புத்தி சொல்லணும். ஏன்னா நம்ம காணக்கூடிய அந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள் நாம் பார்க்கும்போது ரொம்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த ஒரு அன்பான ஒரு ஐக்கியம், இந்த ஒரு சகோதர ஐக்கியத்தை நாம் எந்த அளவுக்கு ஒரு அன்புல நம்ம வெளிப்படுத்துறோம்? ஏன்னா புது சிருஷ்டிகளுக்கு சோதனை எதன் மீது தான் இறுதியில் வருதுன்னா அந்த ஒரு அன்பு. உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில நான் எந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இறுதியாக அந்த ஒரு சோதனைக்குள் நாம் அனுமதிக்கப்படும் போதேதான் அங்கு புரியும். அப்ப இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு ஐக்கியம் சொல்லும் போது கூடுமானவரை நாம் என்ன பண்ணலாம்னா தேவன்கிட்ட பலம் வாங்கி சரியான விதத்துல சகோதர சகோதரிகளை முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா சரியான விதத்துல புரிந்து கொள்ளாதமேதான் நமக்கு அநேக பிரச்சனைகள் இந்த ஒரு ஐக்கியத்தில் அங்க வருது. சரியான விதத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. தேவன்கிட்ட பலன் கேட்போம், கண்டிப்பா ஒரு கிருபை செய்வார். ஏன்னா நம்முடைய இரட்சகருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் பார்க்கும்போது அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது உலகத்தினுடைய அன்பு இல்ல, உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில் நாம் காட்டக்கூடிய அந்த ஒரு அன்பு. அதை நாம் தணிந்து போகாதபடிக்கு இப்பயே தேவன் நமக்கு ஒரு சில பரீட்சைகள் அங்க கொடுத்துட்டு வராங்க. இதை நீங்க உணரலாம், உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மீது நான் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறேன். ஆனா குறிப்பா நம்முடைய ஏழாம் தூதன் சொல்லும்போது பொதுவாக அநேக சகோதர சகோதரிகள் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில் காட்டக்கூடிய அந்த அன்புல விழுந்து போயிடுறாங்க. இந்த அன்பை நாம் கடந்து போனால்தான் சத்துருக்களையும் சிநேகிக்கூடிய அந்த ஒரு அன்புக்கு நாம் போய் கிரீடத்தை அங்க பெற முடியும். இந்த ஒரு அன்பை நம்மளால கடக்க முடியாத போது எப்படி நாம் சத்துருக்களை சிநேகிக்கிற அன்புக்கு நாம் போக முடியும்? அந்த ஒரு பரிசிலையும் நாம் வென்றாதான் தேவன் நமக்கு கொடுக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பரிசு. அப்பதான் நாம் இதை நினைவு கூறுவோம், ஞாபகத்தில் கொண்டு வருவோம். உடனிருக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு சரியான விதத்தில் அந்த சத்தியத்தின் மீதான ஒரு அன்பை நாம் காட்டுகிறோமோ, அப்படி காட்டுறோமே என்றால் உணர்ந்து கொள்ளலாம், உறுதி செய்யலாம், ஆம் நான் இந்த ஒரு அழைப்பில் இருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதி செய்திருக்கிறேன். இது ஒன்பதாவது நான் பார்க்கிறோம், கிறிஸ்துவோடும் அவருடைய சகோதரோடும் அன்பான ஒரு ஐக்கியம். அடுத்து இறுதியாக பத்தாவது ஒரு காரியம், நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யும் விதமாக இறுதியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் இந்த ஒரு அழைப்பில் தான் இருக்கிறோம் என்று சொல்லுவேமானால் அருமையான ஒரு அறிகுறி என்னன்னா, தேவனோடு அன்றாட நாம் தொடர்பு கொள்ளும் அந்த ஒரு முறை ஜெபம். ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் மேற்கொள்கிறோம். உண்மையாகவே புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாக்கியம் இந்த ஒரு சுவிசேஷகத்தில் சொல்ல போயிட்டோம்னா அந்த ஒரு ஜெபம். ஒரு புது சிருஷ்டி இந்த ஒரு சாக்கியத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் நம்ம போகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் இலக்கை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதில் நமக்கு எந்தவித மாற்று கருத்து இங்கே கிடையாது. மிகப்பெரிய ஒரு சாக்கியம். எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனா அப்பாவிட்ட போவோம். அப்பா அதை தான் விரும்புறாங்க. உங்கள்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொண்டு வாங்க. இருதயத்தினுடைய நினைவுகளை தேவன் அறிந்தால் கூட நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருங்க கேட்கிறாங்க. ஏன்னா அந்த வாயின் வார்த்தைகள் எங்கிருந்தா வெளிப்படுதுன்னா இருதயத்திலிருந்து. முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் அப்பாவிட்ட எடுத்து வைப்போம். எடுத்து வைக்கும் போது அதற்கான ஒரு ஏற்ற சூழ்நிலைகளை அவர் அங்க உருவாக்கி தருவார் நாம் பலன் அடைவதற்கு. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக நம்ம மத்தியில் காணப்படுகிறது. என்னவென்றால் தேவனோடு அன்றாட ஒரு தொடர்பு. இதுக்குரிய வசன பகுதியில் நாம் வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 5:17.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
பார்க்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கையில ஜெபம் மறிக்கிற வரைக்குமே அவர் அனைதினமும் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர் அங்க இருக்கிறார். காரணம் என்னன்னா, எந்த விதத்திலும் நம்மை தாக்கும் அளவுக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் கண்ணிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய ரட்சிப்பு சமீபமாக இன்னும் நமக்கு அநேக சோதனைகள் நம்ம மத்தியில் அங்க கடந்து வருது. அந்த சோதனைகள் மத்தியில நாம் பலன் அடையணும்னா, அந்த சோதனைகள் மத்தியில நாம் ஜெயம் கொள்ளணும்னா, நமக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஜெபம். ஒரு தற்காப்பு, ஒரு கவசமாக நம்ம மத்தியில் காணப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இறுதியாக நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு ஜெபம், தேவனோடு அன்றாட ஒரு தொடர்பு நம்ம வைத்திருக்கோமே, ஆனால் இதை நம்முடைய தனிப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் இந்த வேளையில் உறுதி செய்திருக்கிறோம். இறுதியாக இந்த ஒரு பாடத்துக்கு இறுதியாக ஒரு சில விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். என்னன்னா, காலங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனுடைய அருமையான தீர்க்க தரிசனங்கள் மாம்சக்கிய இஸ்ரேலை பற்றியும் பேர் கிறிஸ்த மண்டலை பற்றியும் அருமையான ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டு வந்துருக்கு. குறிப்பாக ஒரு சில தகவல்கள் செய்திகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஷ்யாவில் JW அவங்களை பத்தின ஒரு சில கோட்பாடுகளை தடை செய்திருக்கிறாங்க. அவர்கள் எந்த இடத்திலும் அவர்கள் ஆராதனை நடத்தக்கூடாது என்ற ஒரு தடை அவங்க ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தோம், தடை போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நூல்களையும் அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க. இது நமக்கு ரொம்ப ஆச்சரியம். பட் அது வந்து அவங்களுடைய கோட்பாடுகள் அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பதனால அந்த ஒரு தடை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதை நம்ம கவனிக்கணும், யார் மீது அந்த தடை விதிக்கப்பட்டிருக்குன்னா JW. இது மற்ற பேர் கிறிஸ்தவ சபையினா இருந்தா சரி அப்படியே விட்டுடலாம். ஆனா இதை நம்ம கவனிக்கும் போது JW இன்னைக்கு உலகத்தின் மத்தியில் நாம் பார்க்கும்போது JW தான் வேதமானவர்கள், வேதமானவர்கள் தான் JW. அந்த ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு உலகத்தின் மத்தியில் அங்க போய்கிட்டு இருக்கு. இப்ப அந்த ரஷ்யாவில் அவங்களுக்குள்ள ஒரு தடை, ஆராதனை முறைமை நடத்த முடியாதபடிக்கு ஒரு தடை, அவங்களுடைய நூல்களை படிக்க முடியாதபடிக்கு ஒரு தடை அங்க விதிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு அவர்கள் மேல கை வைக்கும் போது கடைசியில் இறுதியா யாரதான் கை காட்டுவாங்கன்னா, நம்மைதான். ஏன்னா வேதமானவர்கள் சொல்லும்போது உலகத்தினுடைய பார்வையில் பார்க்கும்போது அவங்க அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும், முற்றிலும் அவங்களுடைய கோட்பாடுகள் இருந்து நாம் வேறுபட்டு இருக்கிறோம். ஏன்னா சபைக்கு அந்த ஒரு கோட்பாடு, அந்த ஒரு தடை கண்டிப்பா வரும். நாம் வெளியில அந்த ஒரு சத்தியங்களை எடுத்துக்கொள்ளாத முடியாதபடிக்கு ஒரு தடை இறுதியாக அங்க வரும். ஆனா அந்த தடைகளை நாம் வெளியில கொண்டு போகும்போதுதான் நாம் இந்த உலகத்துக்கு வெளியே தெரிய ஆரம்பிப்போம். யார் இவர்கள், எந்த நோக்கத்தில் இவங்க சத்தியங்களை வெளிப்படுத்துறாங்க, அப்பதான் நம்ம உலகத்துக்கு அங்க தெரிய வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த ஒரு விஷயங்கள் நாம் பார்க்கும்போது. அது மாத்திரமல்ல, ஒரு சில செய்திகள் உலகத்தின் மத்தியில் பார்க்கும்போது மூன்றாம் உலக போரை குறித்து ஒரு சில சுவாரஸ்யமான ஒரு செய்திகள் ஒவ்வொரு நாடுகள் மத்தியில் அங்க போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக வடகொரியா மற்றும் அமெரிக்கா, இந்த இரு நாடுகளுக்கிடையே மூன்றாம் உலக போர் ஏற்படும் வகையில ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அங்க போயிட்டு இருக்கு. ஒரு சில தேதிகள் கூட அங்க சொல்லியிருக்கிறாங்க, வருகிற மே 13 மூன்றாம் உலக போர் ஏற்படும் என்று. ஆனா தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா பாருங்க, நாம் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே கை கூடி அங்க வந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்தே நாம் உணர்ந்து கொள்ளலாம், நம்முடைய ரட்சிப்பு மிக 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 சமீபத்தில் அங்க காணப்படுது. நாம் ரட்சகர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கும் போது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பு சமீபமாயிற்று என்று நம்முடைய தலைகளை நாம் உயர்த்த வேண்டியது இருக்கு. நம்முடைய தலைகளை உயர்த்துவது என்பது இன்னும் நாம் கடந்து போக வேண்டிய பாதை என்ன, சரியான பாதையில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை முதலாவது நாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகாபிரதான கிருபை, அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் கேட்கும்படி தேவன் நமக்கு பாராட்டி தந்திருக்கிறார். இந்த ஒரு விசேஷமான இந்த ஒரு வாய்ப்பு, இறுதியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். 1 பேதுரு 4:7
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும்.
பாத்தீங்களா, கடைசி காலத்துக்கே உரியதான ஒரு எச்சரிப்பான வார்த்தைகளை அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு அங்க கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் ஆயிற்று, ஆகையால் நாம் எல்லோரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நாம் அனைவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மத்தில் காணப்படக்கூடிய இந்த ஒரு அன்பான சகோதர சகோதரிகளின் ஐக்கியத்தை நாம் விட்டுவிடாதபடிக்கு தேவன்ட நாம் முழு பலத்தை நாம் கேட்கணும். தேவன் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை நாம் கவனிக்கிறோம். இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்னா, பாருங்க தேவன் நமக்கு இந்த வாய்ப்புல இந்த அழைப்புல எவ்வளவு கிருபை செய்திருக்கிறாங்கன்னு நாம் பார்க்கும்போது, உலகத்தின் மத்தியில ஒரு சில ரேஸ் இருக்கு, ஒரு சில ஓட்டப்பந்தயங்கள். அந்த ஓட்டப்பந்தயங்கள் நாம் பார்க்கும்போது, பொதுவா நாம் பார்க்கும்போது ஒரு 100 பேர் ஓட ஆரம்பிச்சாங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த ஒரு இலக்கப்பை நோக்கி பிடிக்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் யார் பிடிக்கிறாரோ அவருக்கு முதலாம் பரிசு, இரண்டாவது யார் பிடிக்கிறாரோ அவருக்கு இரண்டாம் பரிசு, மூன்றாவது யார் அந்த இலக்கை பிடிக்கிறாரோ அவருக்கு மூன்றாம் பரிசு. இது உலகத்தினுடைய மத்தியில். ஆனா இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு தேவன் ரொம்ப கிருபை செய்திருக்கிறார். என்னன்னா, 100 பேர் இப்ப ஓட்டம் ஆரம்பிச்சோம்னா 100 பேரும் போய் அந்த ஒரு இலக்கை தொட்டா நமக்கு தேவன் பரிசு தராங்க. அந்த இலக்கு கிறிஸ்துவின் சாய். ஆனா தேவன் நம்ம மத்தியில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, குறிப்பிட்ட காலத்திற்குள்ள நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நாம் உணர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறந்துட வேண்டாம், ஒளிய மரங்களாக இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் வெட்டப்பட்டு தேவனுடைய கோபாக்கினைக்குள்ள அவங்க போயிருந்தாங்க. அந்த இடத்துல விசுவாசத்தின் அடிப்படையில தேவன் ரொம்ப கிருபை செய்து அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தேவன் நம்ம இங்க பிடுங்கி எறிவதற்கு எவ்வளவு மணித்துறி நேரங்கள் ஆகும், இது நாம் சிந்திப்போம். பொறுமையடை கட்டவர்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 2வது சத்திய உரைக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். அருமையான ஒரு பாடத்தை நாம் தேவன் கிருபையிலே இன்று நாம் பார்த்தோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வோம். இந்த ஒரு பாடத்தில் ஒரு 10 வகையான பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அநேக ஆவிக்குரிய காரியங்களை நாம் நிதானித்து அறிந்தோம். ஆகவே இந்த ஒரு 2 நாள் ஆவிக்குரிய கூடுகையில் 2 சத்திய உரைகள் நாம் பார்த்தோம். முதலாவது, அழியாமைக்கான நல்ல போராட்டம். 2வது சத்திய உரை, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 2 பாடங்கள்ல விசேஷமாக ஒரு அருமையான ஒரு கோர்வை இருக்குது. ஒரு ஒப்புமையாக ஒரு விசேஷமான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒருவர் அழியாமையின் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய ஓட்டத்தில் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யப்பட வேண்டும். ஒருவேளை நாம் உறுதி செய்யப்படவில்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடியவர்களாக, ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் கிருபையாகவும் இரக்கமாகவும் ஒரு எச்சரிப்பான ஒரு பாடத்தை கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ, இந்த ஒரு 2 நாள் ஆவிக்குரிய கூடுகையில் முதல் நாள் முதல் பகுதியிலே 2 சத்திய உரைகளை தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்து சிறப்பான முறையிலே நிறைவு செய்திருக்கிறார். இந்த ஒரு செய்தியை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொண்டு செய்தி கொடுத்த 2 சகோதரர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இறுதியாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஜபம் செய்யலாம். ஜபம் நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய சகோதரர் திண்டுக்கல் சகோதரர் செபஸ்தியார் அவர்கள் முன் வந்து ஜபிக்கும்படியாக அன்போடு கூட மேடைக்கு அழைக்கிறோம்.
நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டு வானமும் பூமியும் கொல்லக்கூடாத மகிமையுடையவராக சதா காலங்களுக்கும் எல்லா யுகா யுகா யுகங்களுக்கும் இருக்கிறவராகவே இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, அனந்த ஞானமுள்ள எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, நீங்கள் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த பிள்ளையும் உங்களுடைய தன்மையின் சொருவமும் எங்கள் அருமை ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாக உம்மை நாங்கள் நன்றியோடு தொழுது கொள்கிறோம். தெய்வமே, உம்முடைய சுத்த கிருபையினாலே, உம்முடைய குமாரருடைய வேண்டுதலினாலும் பரிந்து பேசுதலினாலும் நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை நாளிலே தந்து எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையான உம்முடைய சத்தியத்தையும் தந்து எங்களை நீ போசித்துக் கொண்டிருக்கிறமைக்காக கூட உமக்கு நன்றியை நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தந்தையே. தந்தையே, நாளிலே எங்கள் மத்தியிலே உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட சகோதரர்களே, உடைய ஆவியினால் நிறைத்து உடைய வார்த்தைகளை பேச தயவு பண்ணபடியாகவும் பண்ணினபடினாலும் தந்தையே, கேட்கிற எங்களையும் உடைய ஆவியினால் நிறைத்து அதை புரிந்து கொள்ள உடைய ஆவி தந்து எங்களை வழிநடத்தினபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுத்துக் கொள்கிறோம். நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தந்தையே, நீர் எங்களுக்கு உம்முடைய குமாரர் மூலமாக கொடுக்க சித்தமாயிருக்கிற அந்த அழியாமையை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தந்தையே, எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் உறுதியாக்கிக் கொள்வதற்கு தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு எங்களுக்கு பலனாயிருக்கக்கூடிய உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிறைத்து நீரே ஆசீர்வதியும் தந்தையே. தந்தையே, காலை தொடங்கி இந்நேரம் வரையிலும் எங்களை விதமாய் ஆசீர்வதித்த தேவன், இன்னும் தந்தையே இருக்கிற மீதியான பகுதியையும் நீரே ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த ஒரு 2 நாள் ஆவிக்குரிய மாநாட்டிலே உங்களுடைய நாமமும் உங்களுடைய ஒரே பேரான குமாரர் இயேசுவின் நாமமே மகிமைப்படுவதாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை உங்களுடைய குமாரரும் எங்கள் நேச இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தினால் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்து என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே,